ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 78வது திருப்பாடல். கண்ணில் எழுதிய வடிவம். இறைவியின் திவ்ய ரூப லாவண்யத்திலே மனம்பறி கொடுத்த பக்தர்கள் அந்த வடிவத்தை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். மனம் பலவிதமாக அலையாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஏதாவது வேலையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மனத்தை வழிபடுத்த வேண்டுமானால் நீ சும்மா இரு என்று சொல்லி அடக்க முடியாது. தன்போக்கில் அது போவதை மாற்ற வேண்டுமானால் அதற்கு ஏதாவது நல்ல வேலையை கொடுக்க வேண்டும். அன்னையின் திருவுருவத்தை கண்டு அதனை அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். எளிதில் அந்த வடிவம் உள்ளத்தில் படியாது. ஒரு கணம் படிந்தால் அடுத்த கணம் மனம் எங்காவது போய் நிற்கும். இடைவிடாமல் அடுத்தடுத்து திருவுருவ தியானத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தியானம் செய்து பழகினால் நினைக்கும் போதெல்லாம் அந்த வடிவத்தை உள்ளத்திலே ஒருவாறு காண முடியும். அந்த வடிவம் உள்ளே பதிய பதிய கண்ணிலே வந்து நிற்பது போன்ற உணர்வு உண்டாகும். அபிராயம்பட்டர் அம்பிகையின் அங்கங்களை கண்களால் காண்கிறார். அந்த பெருமாட்டி உலகத்துக்கெல்லாம் தாய். ஞானமே பாலாக நிறைந்த சனபாரங்களை உடையவள். தாயின் திருமார்பில் குழந்தைக்கு கண் செல்லும். அபிராயம்பட்டராகிய குழந்தை தாயை இனம் கண்டுகொள்ளும் போது அந்த ஞானப்பால் பூரித்த கலசம் முதலில் நினைவுக்கு வருகிறது. அம்பிகையின் அழகின் பொலிவை வெளிப்படுத்துபவை ஸ்தனங்கள். முகத்துக்கு அழகு தருவன விழிகளும் புன்னகையும். அம்பிகையிடம் உள்ள இந்த மூன்றையும் அபிராயம்பட்டர் சொல்கிறார். சனபாரங்களை அம்பிகையின் திருநாமத்தை சொல்லும்போது அடைமொழியாக்கி சொல்கிறார். அன்னையின் சனங்கள் கடைந்த தந்த செப்புகளைப் போல இருக்கின்றன. ஒளிவிடுவதனால் தங்கக் கலசங்களைப் போலவும் ஒளிர்கின்றன. அவற்றின் மேல் கலவை சந்தன குழம்பை அப்பிக்கொண்டிருக்கிறாள் அபிராயம்பண்ணை. அதனால் இந்த பாடலின் முதல் வரியை செப்பும் கனக கலசமும் போலும் திருமுறை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி என்று அமைக்கிறார். பிறகு அவர் கண்ணில் எழுதி வைத்தவற்றை சொல்ல வருகிறார். அம்பிகையின் கண்ணை நினைக்கிறார். கண்ணின் கடையில் அருள் வழியும். அபிராமி கடைக்கண்களே என்று பாடியவர் அந்த கடாட்ச வீச்சினத்தை பெற்றவர். இப்பொழுது அதை நினைத்து பார்க்கிறார். அம்பிகையின் திருவிழி நீளமானது. காதலோடிய கண். அதன் கடைசியை, அதாவது கடைக்கண்ணை, காதுக்கு அருகில்தான் பார்க்க வேண்டும். கோயில் வாயிலை கண்டு உடை புகுவாரை போல முதலில் காதை கண்டு அதன் அருகில் உள்ள கடைக்கண்ணை காண்கிறார் அபிராயப்பட்டர். அம்பிகை தன் மேற்காதில் கொப்பையும் கீழ்காதில் தோடும் அல்லது குழையையும் அணிந்திருக்கிறாள். கொப்பு என்பது மேல்காதில் அணிவது, முத்தாரான கொப்பு அது. கீழுள்ள குழை கண்ணின் கடையோடு ஒட்டி ஒளி வீசுகிறது. அது வைரத்தாலானது. அந்த குழியை தாடங்கம் என்று சொல்வார்கள். அம்பிகையின் இரண்டு காதுகளிலும் சூரியனும் சந்திரனுமே தாடங்கங்களாக இருக்கிறார்களாம். தாடங்க யுகடி புத தபனோடுப மண்டலா என்று லலிதா சாஸ்திரமும் இந்த செய்தியை சொல்கிறது. அபிராயம்பட்டர் அந்த காதணிகளை நினைத்து பார்க்கிறார். ஆதலால் பாடலின் அடுத்த வரியை அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வைரக் குழையும் என்று அமைக்கிறார். காதணிகளை நினைத்தவுடன் அருகில் உள்ள கடைக்கண் தெரிகிறது. அது வளமான கடைக்கண். அருளால் பொலிவு பெற்றதால் அதை கொழுமையானது என்கிறார் அபிராயம்பட்டர். ஆதலால் பாடலின் அடுத்த வரியை விழியின் கொழுங்கடையும் என்று அமைக்கிறார். அம்பிகையின் கடைக்கண் அருளுக்காக இயங்குகிறவர்கள் பக்தர்கள். ஆகவே அவர்களுடைய நோக்கம் அந்த கடைக்கண்ணிலேயே இருக்கும். பிறகு அபிராயப்பட்டார் அம்பிகையின் திரு உள்ளத்தில் பொங்கும் வாத்சல்யத்தை உணர துடிக்கிறார். அவருடைய திருவாயை பார்க்கிறார். அவருடைய அதரங்கள் சற்றே திறந்து புன்னகையை வெளிப்படுத்துகின்றன. முதலில் இதழ் கண்ணிலே படுகிறது. அது பவளத்தைப் போல செக்கச்சவேர் என்று ஒளிவிடுகிறது. நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா என்பது அன்னையின் திருநாமங்களில் ஒன்று. புதிய பவளம், கோவைக்கனி ஆகியவற்றின் ஒளியை தாழச் செய்கின்றன இதழ்களை உடையவள் என்பது இந்த திருநாமத்தின் பொருள். அதனால் புதிய பவளத்தினும் சிறந்த செவ்வண்ணமுடையது அன்னையின் இதழ் என்பது புலனாகிறது. இங்கே அந்த இதழை பவளம் போன்ற இதழ் என்று சொல்லவில்லை, பவளம் என்றே சொல்லிவிடுகிறார். இதழ்களிடையே அம்பியின் புன்முறுவல் மலர்ந்திருக்கிறது. அதை பார்த்தவுடனே உள்ளம் குளிர்கிறது. அந்த முறுவல் நிலவைப் போல ஒளியும் தன்மையும் எழிலும் இணைந்து தோன்றுகிறது. இதழை பவளம் என்று சொன்னது போல இதழினூடே தோன்றும் முறுவலை நிலவு என்றே சொல்கிறார். அதனால் பாடலின் அடுத்த வரியை துப்பும் நிலவும் என்று சேர்த்து சொன்ன குறிப்பினால் அவை அன்னையின் திருவாயில் உள்ள அதரத்தையும் புன்முறுவலையும் உணர்த்துகின்றன என்பது தெளிவாகிறது. உள்ளத்தை வைத்த வடிவத்தின் அழகு பொங்கி ததும்பி கண்ணில் ஒழிவதனால் கண் விழித்திருந்தாலும் வேறு காட்சியே காண்பதில்லை. அபிராயம்பட்டரோ உள்ளும் புறமும் அன்னையே காண்கிறார். கருத்திலே எழுதி வைத்ததையே கண்ணிலும் எழுதி வைக்கிறார். அதனால் அந்த பாடலின் இறுதியில் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே என்று இந்த பாடலை அழகாக நிறைவு செய்கிறார். கொப்பை முதலில் கண்டு அப்பால் கீழே பார்வையை தாழ்த்தி குழையை தரிசித்து அதை அடுத்த கடைக்கண்ணை செய்வித்து பிறகு சற்றே பார்வையை இறக்கி திருவாயின் உதர்களை பார்த்து அவற்றினிடையே தோன்றும் நிலவனைய முருவரை விழியில் நிறுத்துகிறார் அபிராமிப்பட்டர். இந்த பாடலில் அம்பிகையின் திருவுருவ தியான சிறப்பினால் அவருடைய திருவுருப்புகள் கண்ணிலே வந்து நிற்கின்ற அனுபவம் மிகச் சிறந்தது. மிகச்சிறந்த பக்தர்களே இந்த அனுபவத்தை பெறுவார்கள் என்கிறார் அபிராமிப்பட்டர். இந்த பாடலின் பொது கருத்தாக அபிராமிப்பட்டர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தந்தத்தால் கடைந்த செப்பையும் தங்கத்தாலான கலசத்தையும் போன்ற அழகிய ஸ்தனங்களின் மேல் அப்பிய கலவை சந்தனத்தை உடைய அபிராமல்லி காதில் அணிந்த முத்துக்கொப்பையும் வைரக்குழையையும் திருவிழியின் செழுமையான கடைசியையும் பவளம் போன்ற இதழ்களையும் அவற்றினிடையே மலர்ந்த நிலவு போன்ற புன்னகையும் என் இரண்டு கண்களிலும் எழுதி வைத்தேன் என்கிறார். இங்கனம் அம்பிகையின் வடிவை தியான சிறப்பினால் புறத்தும் பார்க்கலாம் என்பதை கருவாக விளக்கிய அபிராமிப்பட்டர் இந்த பாடலில் அம்பிகையின் அங்க லாவண்யங்களை மிகவும் அழகாக தமிழ் அந்தாதி செய்யுளாக வர்ணனையாக இங்கு அருளை செய்திருக்கிறார். அந்த பாடலை நாமும் அவர் சொன்ன இலக்கண நடையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.